இவர்களுக்காக சொல்லுகின்றேன், என்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமாக நின்று கொண்டு செய்தி கொடுக்க முடியாதபடியால் நான் உட்கார்ந்து கொண்டு செய்தி கொடுக்கின்றேன். இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பு நாட்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த காலத்தில், விசேஷமாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி யோவான் ஸ்நானனை குறித்து. இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த நாட்களிலே இதை நாம் பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானம், ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஆண்டருடைய இன்னொரு வருகை இருக்கின்றது, இரண்டாம் வருகை. முதல் வருகை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தபோது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன் தான் யோவான் ஸ்நானம். இரண்டாவது ஒரு வருகை கர்த்தருக்குடைய வருகை இருக்க இருக்கின்றது. அதற்கு நீங்களும் நானும் தான் வழியை ஆயத்தப்படுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த சகோதரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் சுருக்கமாக சில காரியங்களை சிந்திப்போம். இந்த அருமையான யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சகரியா ஒரு ஆசாரியர், ஒரு மலை தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமிலே வாழவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மலை தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் குற்றம் அற்றவர்கள், நீதி உள்ளவர்கள், ரெண்டு பேரும் வயது சென்றவர்கள். சகரியாவுக்கும் இனிமேல் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க வாய்ப்பில்லை, எலிசபெத்துக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. இரண்டு பேரும் வயது சென்று காணப்படுகின்றார்கள். ரெண்டு பேருக்கும் இனிமேல் பிள்ளை செல்வம் இல்லை என்றுதான் பொருள். ஆனால் இந்த சகரியாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் ஆசாரிய பரம்பரை, ஆசாரிய பரம்பரை, மலையிலே தங்கிக் கொண்டிருக்கிறார். வருடத்தில் இரண்டு முறை எருசலேமுக்கு செல்லுவார். எதற்காக வந்தால் ஊழியத்தை நிறைவேற்ற செல்லுவார். அந்த ரெண்டு வாரமும் தான் ஆசாரியர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தில் இவருக்கு பங்கு கிடைக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இரண்டு வாரத்திற்கு போதுமான சம்பளம்தான் அவருக்கு ஒரு வருடத்தில் ஆசாரிய ஊழியத்திலிருந்து கிடைக்கும். இந்தாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தை அவர் நடத்துவதற்கு நிச்சயமாக இன்னொரு வேலை செய்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர் தச்சனாக இருந்தாரா? இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில் தகப்பனார் அபிதமாக காணப்பட்டது போல ஒருவேளை தச்சு வேலை செய்தவராக இருந்திருக்கலாம், வேறு ஏதாக்கிலும் கைத்தொழில் செய்தவராக இருந்திருக்கலாம். ஆனால் இரண்டு வாரம் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் ஆசாரியர்களிடத்துக்கு கொடுக்கிறது, அல்லவற்றால் காணிக்கை பணத்தில் வாழ்ந்தார்கள். மற்றபடி வருடம் முழுவதும் அவர்கள் தாங்கள் உழைத்து அவர்கள் பிழைத்தார்கள், ஊழியத்தையும் நிறைவேற்றினார்கள். இதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் இதை அவர்கள் செய்த நாட்களில் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம், நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் என்று பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் உணர வேண்டும், எப்போதுமே ஆண்டவர் ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு முந்தி நீங்களும் நானும் விசுவாசிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை செய்வார். அதை எப்போதும் நான் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பதாக ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்புவதற்கு முந்தி, சின்ன அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு முந்தி சாதாரணமான காரியங்களை செய்து தான் தேவன் என்பதை நிரூபித்தார். அதிலே அவர்கள் மனம் கடினப்பட்டு போனபடியால் அசாதாரணமான காரியங்கள் கடைசியிலே கல்மழை பெய்தது இஸ்ரவேலருக்கு அது பெய்யாதபடிக்கு கர்த்தர் தடை பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதனால் நீங்கள் நிறைய நேரங்களில் அற்புதம் என்று எதிர்பார்க்கிற நாம் சாதாரணமான ஆச்சரியமான காரியங்களை மறந்து விடுகிறோம், அதை நாம் அசதியாக விட்டு விடுகிறோம். இங்கு நடைபெறுகிறது என்ன பாருங்கள், எலிசபெத் வயது முதிர்ந்து போயிட்டாங்க, சகரியா வயது முதிர்ந்து போனாங்க, ரெண்டு பேருக்குமே பிள்ளை கிடைக்காது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அசாதாரணமான அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படுகின்ற அந்த பிள்ளை பிறப்பதற்கு முந்தி 6 மாதத்திற்கு முந்தி ஆண்டவர் செய்தது என்னவென்றால் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த இடங்களில் உள்ள எல்லாருக்கும் அது தெரியுது. சக்கரியாவுக்கு எப்படி பிள்ளை கிடைச்சது, எலிசபெத்துக்கு எப்படி பிள்ளை கிடைச்சது, இவர்கள் தான் வயது முதிர்ந்தவர்கள் ஆயிற்று, இவர்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைப்பது எப்படி? அந்த மலை பிரதேசம் முழுவதும் ஜனங்கள் இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் ஆண்டவர் மரியாளிடத்தில் பேசுகின்றார். மரியாளிடத்திலே ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், லூக்கா 1:36-37 உன் இனத்தாய் இருக்கிற எலிசபெத் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம், இந்த அற்புதம் அடையாளங்களை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே அனு தினமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற காரியங்களை மறந்து விடுவதற்கு கடினமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ? ஆண்டவர் மரியாதத்தில் இந்த செய்தியை சொல்லுவதற்கு காரணமாக இருந்தது யார்? யோவான் ஸ்நானனின் பெற்றோர். மரியாளுக்கு இந்த செய்தியை நம்புவதற்கு காரணமாக இருந்தது யார்? எலிசபெத்தும் சகரியாவும். இதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தொடர்ந்து பாருங்களேன், இன்னொன்று லூக்கா 1:36-37 வாசித்தோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 3:5-6 நாம் பார்க்கும்போது யோவான் ஸ்நானன் இப்போது அவன் வளர்ந்துவிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அவனை தேவன் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, அந்த ஊழியத்தை இப்போது நிறைவேற்றுகிறான். பெற்றோருக்கு ஒரே பிள்ளை, வயோதிப காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பிள்ளை யோவான் ஸ்நானன். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிள்ளை செல்வங்களை தருகின்ற சகரியாவும் எலிசபெத்தும் ஏதோ நம்மை விடவும் தாழ்ந்த குலம் அல்ல. அவர்களுக்கு பெற்றோர் பாசம் இல்லாமல் இல்லை. அவர்கள் பெற்றோராக இருந்து பிள்ளைக்காக ஜபிக்காமல் இருந்ததும் இல்லை. ஜபித்து அந்த ஜபமெல்லாம் முடிந்த பிற்பாடு தேவ தூதன் வந்து சகரியாவிடத்திலே சொல்லுகிறார், உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லிதான் அந்த பிள்ளையை கொடுக்கிறார் ஆண்டவர். நிறைய பேர் நாம் நினைக்கிறோம், நம்முடைய ஊர்களுக்கு வந்த மிஷனரிகள் அவருடைய பெற்றோரெல்லாம் பிள்ளைகளின் பேரில் அன்பு இல்லாதவர்கள் அல்ல. நம்முடைய ஊர்களுக்கு மிஷனரிகளாக வந்து மறித்து போன எண்ணற்றவர்கள் அவர்கள் அப்பா அம்மாவுடைய அன்பை இழந்தவர்களாக இல்லை. அந்த பெற்றோர் பிள்ளைகள் பேரில் அன்பு வைத்திருந்தார்கள். ஆனா நம்ம வச்சிருக்கிற அன்பு வித்தியாசமான அன்பு. அதை நான் சொல்ல விரும்பவில்லை, நீங்களே அதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எதற்காக இன்றைக்கு சுகபலனோடு வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்துகள் எதற்காக, இதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பெற்றோர், நானும் ஒரு பெற்றோர் தான், இன்றைக்கு ஒருவேளை கொஞ்சம் வயசானிட்டேன், அவ்வளவுதான். கிட் சர்க்கிள் நடந்த சமயம் எத்தனை பெற்றோர், அது சிலதுதான் நமக்கு மனசுல வரும்பாதுங்க. பிள்ளைகள் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க வி நீட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு பொறுப்பு யாருன்னு நினைக்கிறீங்க? பாஸ்டரா? என்ன சொல்றாங்க? எங்களுக்கு என்ன கிடையாது? டைம் கிடையாதுன்றாங்க. சந்தோஷம் வேணும்ன்றாங்க. வி நீட் ஹாப்பினஸ் சொன்னாங்க, வி நீட் ஜாய் சொன்னாங்க, பட் வி டோன்ட் ஹாவ் டைம். பேரண்ட்ஸ், ஆண்டவுடைய நாமத்தில் சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசியா சொல்லல, ஆண்டவுடைய நாமத்தில் சொல்றேன், பி கேர்ஃபுல். நாளைக்கு உங்களை வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்க, அன்னைக்கு நீங்களும் நானும் புலம்ப கூட. எது வாழ்க்கையில பிரையாரிட்டி அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க அவங்களுக்கு டைட்டா 24 hours ஸ்கெடியூல் போட்டுட்டு அந்த பிள்ளைகள் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்ததுன்னு எனக்கு தெரியல. வி டோன்ட் ஹவ் டைம், வி நீட் மோர் டைம். ஒருத்தர் சொல்லல, நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றோர் எல்லாருக்குமே, காக்காவுக்கும் தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சு தான். யோவான் ஸ்நானனுக்கு அவனுடைய பெற்றோருக்கு யோவான் ஸ்நானன் செல்ல பிள்ளை தான், ஒரே பிள்ளை, வயோதிப நாட்களிலே கிடைத்த பிள்ளை. ஆனாலோ ஆண்டவர் அவனை அழைத்ததின்படி பிரித்தெடுத்து விட்டார்கள். இப்ப பிள்ளை அனுப்பிட்டாங்க. பிள்ளை வனாந்தரத்தில் சத்தம் போடுறான். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், அவன் சரியானபடி சாப்பிடுகிறது இல்லை, சாப்பாடு கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறான். வனாந்தரத்தில் அவன் கூப்பிடும் போது வேதவசனம் சொல்லுகிறது, எருசலேம் நகரத்தார் யாவரும் அப்படின்னா சிக்காகோ பட்டணம் முழுசும், யூதேயா தேசத்தார் அனைவரும் அப்படின்னா இல்லனாயில் உள்ள அத்தனை பேரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அப்படின்னா இந்தியானா மிச்சிகன் போன்ற பட்டணங்களில் உள்ளவர்களும் எல்லா பேரும் அவனிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கை செய்து யோவான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஆண்டவருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், பவுல் உட்பட யோவானை போன்று புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரன் யாருமே இல்லை. நிறைய திருச்சபைகளை நிறுவினார். ஆனால் யோவான் ஸ்நானனுக்கு காணப்பட்ட சீடர்கள், யோவான் ஸ்நானிடத்திலே வந்தவர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், ஆசாரியன் எல்லாரும் வந்தார்கள். பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஐயா, புகழ் என்று பேசினால் யோவான் ஸ்நானனுக்கு ஒத்தபடி ஒருவரும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க என்னன்னு சொன்ன, ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் ஒருவரும் இல்லை. நீங்களை நான் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இன்று ஊழியர்களுடைய மாயையில் விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைகளை யாராக்கிலும் இருப்போமே ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் இது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானரை போன்று புகழ் பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. உன்னுடைய பிறப்பு அதிசயம், உன்னுடைய வளர்ப்பு அதிசயம், அந்த நாட்டில் அத்தனை பேரும் அவனிடத்துல போய் அவனால ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அவ்வளவு பவர்ஃபுல்ங்க, வெரி பவர்ஃபுல். சரி, இந்த முன் தூதனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அடுத்த சம்பவத்தை பாருங்களேன். எல்லாரும் போய் ஞானஸ்நானம் பெற்ற உடனே யோவான் 1:19-23 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசேயர்கள் ஆட்கள் அனுப்புறாங்க, ஏய் யோவான் ஸ்நானத்தில் போய் கேளுங்கடா, இவர் தான் மேசியாவா, இவர் தான் கிறிஸ்துவா, இவருக்காகத்தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா, போய் கேளுங்கடா. எல்லாரும் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, ஐயா நீங்க கிறிஸ்துவாயா? சொல்றாரு, இல்ல ஐயா நான் கிறிஸ்து கிடையாது. ஐயா நீர் எலியாவா? ஐயா அருமையான தேவ பிள்ளைகளே, எலியாவா என்று கேட்டதற்கு யோவான் ஸ்நானன் ஆம் என்று தான் பதில் சொல்லி இருக்க வேண்டும். காரணம் என்ன? அவனே எலியா, வரவேண்டிய எலியா.
அவனிடத்தில் காணப்பட்டது எலியாவின் ஆவி. அவனே எலியா அவன் சொல்லியிருக்கலாம்.
என்ன சொன்னான் தெரியுமா? இல்லப்பா, நான் எலியா இல்ல. திரும்ப கேட்கிறாங்க, ஐயா நீங்க தீர்க்க தரிசிகள் ஒருத்தர் ஐயா? நீ தீர்க்க தரிசி ஐயா? கேட்கிறாங்க, நீ தீர்க்க தரிசியானவரா?
அவர் சொல்றாரு, இல்லப்பா. அப்ப நீங்க யாரையா? இத்தனை ஆட்கள் வராங்களே உங்கள்கிட்ட, எல்லாரும் இந்த பாவங்கள் அறிக்கை செய்யறாங்களே, எல்லாரும் உங்களால ஞானஸ்நானம் பெறாங்களே, தேசம் எழுப்புதல் அடையுதையா? தேசத்தார் எல்லாரும் இப்ப உங்களை தானே பத்தி பேசுறாங்க. தேசத்தார் அத்தனை பேரும் 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவனும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு இல்லாத காலத்தில் பஞ்சத்தோடு இருந்த எங்களுக்கு ஆண்டவர் உங்களை அனுப்பி இருக்கிறாரே, நீர் யாரையா?
ஏசாயா 40 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஐயா நான் கிறிஸ்து அல்ல, ஐயா நான் எலியா அல்ல, ஐயா நான் தீர்க்க தரிசி அல்ல, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். That's it. நான் ஒரு சத்தம், அவ்வளவுதான். தன்னை மிஞ்சி அவர் பேசவில்லை. தன் நிலைமையை ஒப்புக்கொண்ட யோவான் ஸ்நானகன். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஆண்டவர் உங்களை எந்த நிலைமையில் அழைத்திருக்கிறார், எந்த நிலைமையில் அழைத்திருக்கிறாரோ அதை காட்டிலும் 1 இன்ச்சு கூட மேன்மைப்படுத்தி விடாதீர்கள்.
கர்த்தர் அவர்களுடைய மகிமையை ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டார்.
மகிமை யாராவது எடுத்துக்கொண்ட அழிந்தே போவோம், அழிவு நிச்சயம். யோவான் சொல்றான் பாருங்க, ஐயா நான் கிறிஸ்து கிடையாது, ஐயா நான் எலியா கிடையாது, ஐயா நான் தீர்க்க தரிசி கிடையாது, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தம் ஐயா, சத்தம். அப்ப இவ்வளவு பேர் வராங்களே அவன்கிட்ட, இவ்வளவு பேர் வராங்களே, கூப்பிடுகிறவனுடைய சத்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எருசலேம்ல உள்ளவங்க எல்லாம் ஆயக்காரர் போனாங்க, பணக்காரங்க போனாங்க, இது போதுங்க ஐயா யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில மில்லியனரா வாழ, பில்லியனரா வாழ. நான் சொல்வது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் மனதில் வருகின்றது, அதனால சொல்றேன், தவறா நினைக்காதுங்க. நான் ஒரு இதை பார்த்துட்டு இருந்தேன், அதுல வந்து இப்ப இந்த வருஷத்துல நடைபெற்ற சம்பவம். தே ஆர் இன்டர்வியூவிங், சில ப்ரீச்சர்ஸ் இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூஸ் பேச மாட்டேங்கிறாங்களே ஐயா, பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன ஐயா? காணிக்கை காசுல 10 மில்லியன் செலவு செய்து ஒரு வீடு வச்சிருக்கிறியே அப்படின்னு கேக்குறாங்க. பிறருடைய காணிக்கை காசுல மால் வைத்திருக்கிறாயே, சொந்தமா ஜெட் வச்சிருக்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், காணிக்கை காசுல இதெல்லாம் பண்றியேன்னு கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய விதத்துல இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு கேவலம். யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன். ஜனங்கள் அத்தனை பேரும் அவன்கிட்ட போனாங்களே ஐயா, அத்தனை பேரும் போனாங்களே, தனக்கென்று அவன் வாழவில்லை, தன் நிலைமையை ஒப்புக்கொண்டான் யோவான் ஸ்நானன். அடுத்து கவனிங்களே, இப்படி எல்லாரும் வராங்களே, வரும்போது நமக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்தி செய்தி சொல்லணும். நிறைய பேரோட சொல்லலாம், நான் சொன்னா நம்ம பாஸ்டருக்கு வந்து பிரசங்கம் பண்ண தெரியாது, யாருக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியாது, சொல்லலாம், தட்ஸ் ஓகே. பட் ஒண்ணு ஞாபகத்தில் வைங்க, யோவான் ஸ்நானத்தில் ஆசாரியன் வரான், பிரதான ஆசாரியன் வரான், பரிசேயன் வரான், சதுசேயன் வரான், அவங்கள பார்த்துட்டு கேட்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டி. விரியன் பாம்பு குட்டி என்கிறதற்கு நல்ல பைபிள் ஸ்டடியில நாங்க படித்துக் கொண்டிருந்த சமயத்துல ஒருவர் அதனுடைய விளக்கத்தை சொன்னார். எனக்கே அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சங்கீதங்களின் புத்தகத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது, புரியனுக்கு காது கிடையாது. அப்படி என்று சொன்னால் யோவான் ஸ்நானன் சொல்லுவது என்னவென்றால், காது இருந்தும் இயலாதவர்களாக இருக்கிற பெற்றோருக்கு பிறந்தவர்களே, அதுதான் சொல்றோம். இப்ப எப்படிப்பா வாரீங்க, பாவங்களை அறிக்கை எப்படி வாரீங்க? தூரத்துல கண்ட உடனே நம்ம இப்ப என்ன சொல்றோம்? இன்றைக்கு இன்றைய கால செய்தி, ஆச்சாரியனை கண்ட உடனே இதோ ஒரு ஆச்சாரியன் வருகிறான், இந்த ஆச்சாரியனை கொண்டு கத்து பெரிய காரியங்களை செய்கிறார், மனம் மனிதர்களை முகதாட்சண்யம் பண்ணி பேசுகின்ற தேவ பிள்ளைகளே, யோவான் வழியை ஆயத்தப்படுத்தணும், நீங்களும் நானும் வழியை ஆயத்தப்படுத்த போறோம். இரண்டாம் வருகை சமீபம், ஆண்டுடைய வருகை வரும்போது நீங்களும் நானும் பொய்யோ மாய்மாலமோ முகஸ்துதிகளோ மனிதனை திருப்திப்படுத்தியோ வாழ்ந்து கொண்டிருப்போமேயானால் நியாய தீர்ப்பு நாள் நம்மை விட்டு வைக்காது. என்ன கேட்கிறான் தெரியுமா? பரிசேர் வாராங்க, சதுசேர் வாராங்க, உரியன் பாம்பு குட்டிகளே, ஐயா என்ன சொல்லி இருக்கணும்? ஆபிரகாமின் சந்ததியே, ஆபிரகாமின் பிள்ளைகளே என்று சொல்லி இருக்கணும். அவன் என்ன சொல்லுகிறான்? உரியன் பாம்பு குட்டிகளே. என்ன சொல்றான் பாருங்க, ஒன்பதாவது வசனம், கல்லறிந்து அவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். என்ன சொல்றான்? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பத்தாவது வசனத்திலே சொல்லுகிறான், கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் திரும்பியான செய்தியை சொன்னான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்ற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, தாளந்து தந்திருக்கிறாங்க, ஆவியின் வரங்கள் தந்திருக்கிறாங்க, சுகம் தந்திருக்கிறாங்க, பலன் தந்திருக்கிறாங்க, ஜீவன் தந்திருக்கிறாங்க, மந்தை தந்திருக்கிறாங்க, ஆட்களை தந்திருக்கிறார். யாருமே மாய்மாலம் பண்ணிவிடக் கூடாது. நம்ம மனம் திரும்பும் செய்தியை சொன்னான். அடுத்து கவனிங்களா, வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு முன் தூதனாக வந்த யோவான் ஸ்நானன் மத்தேயு 3:11 என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஐயா எல்லாரும் இடத்துல வரீங்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, எனக்கு பின் ஒருத்தர் வர்றாரு, அவர் எனக்கு பின் வருகிறவர், ஆனா என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட, அது பாதரட்சைகளை சுமப்பதற்கு கூட நான் என்ன கிடையாது, பாத்திரமான் கிடையாது. யோவான் 1:20 சொல்லுவாரு, பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் என்ன இல்லை, பாத்திரமான் இல்லை. யா இயேசுவை சொல்லுவோம், யா இயேசுவை சொல்லுவோம், யா காட் இன் நத்திங், யா ஒன்னும் இல்லை, என் இயேசு மட்டும் என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் குப்பை மேட்டில் இன்னைக்கு கிடந்திருப்பேன். யா இயேசுவை பிரதிபலிக்கணும் ஐயா, நம்ம பிரதிபலிக்க கூடாது ஐயா. வேதனையோட சொல்றேன், வேதனையோட சொல்றேன், இது யாரையும் புண்படுத்த சொல்லல. எவ்வளவு பெரிய வால் போஸ்ட் எடுத்து ஒட்டுறோம் ஐயா, அதுல வந்து இயேசுக்கு எங்கயா இடம் இருக்கு, இயேசுக்கு எங்கயா இடம் இருக்கு, எனக்கு தானேயா நிறைய இடம் வச்சிருக்கேன், என்னுடைய படத்தை தானேயா பெருசா போடுறேன், இயேசு அழைக்கிறார் என்கிறத மட்டும்தானே ஒரு மூலல போடுறேன், இதெல்லாம் என்ன பத்தி தானே ஐயா போடுறேன். யோவான் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு பின்னொருத்தர் வர்றாரு, அவருடைய பாதரட்சி, அவருடைய செருப்பை நான் சுமக்கிறதுக்கு தகுதி கிடையாது, இந்த செருப்பினுடைய வார அவிழ்ப்பதற்கு நான் தகுதி கிடையாது. இவ்வளவு ஜனங்கள் போறாங்க, அவரிடத்துல சொல்றாரு, ஐயா நான் கிடையாது, நான் 0-1 இல்ல, எனக்கு பின்னொருத்தர் வர்றாரு. லிசன் டு ஹிம் ஃபாலோ ஹிம், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு. அடுத்துக்கவன் நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 1:15 பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஒரு நாள்ல யோவான் தன்னுடைய சீஷரோட நிற்கிறார் நிற்கும் போது இயேசுக்கு தப்பி போறாங்க தன் சீஷர்களை எவனாவது விட்டு கொடுப்பானா ஐயா, கொஞ்சம் யோசிங்களேன், தன் சீஷர்களை எவனாவது விட்டு கொடுப்பானா? இன்னைக்கு அதானே நடக்குது, நாங்க இந்த ஊழியனுடைய சீசன், இந்த ஊழியனுடைய சீசன், இந்த சபை எங்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கின்றது? இவர் பாருங்க, சீசனுடன் நிக்கிறாங்க, இயேசுக்கு அப்படியே நடந்து போறாரு. யோவான் சொன்னு சொல்றாரு, எப்பா நான் சொன்னேன் இல்லையா, தேவ ஆட்டுக்குட்டி போறார். இவர் தான் 29வது வசனத்துல சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நீ யாரையா? நான் ஒரு சத்தம் ஐயா, அவ்வளவுதான். இவர் யாரையா? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். இவர் யாரையா? மேசியா என்று சொன்னேனே இவர் தான். அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கு பாத்திரமான நிலை இல்லைன்னு சொன்னேனே இவர் தான், இவர் தான். யோவானிடத்தில் இருந்த சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். ஏன் நம்ம கற்றுக்கொள்ளணும் யோவான் ஸ்நானத்தில் இருந்து? அடுத்துக்கோ நீங்களேன், யோவான் 3:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிடத்துல அவன் சொல்லுறான், யோவான் 3:28 சொல்றான், நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு யார் சாட்சிகள்? நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 3:2 முதல் 2 சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். யோவான் 3:30 சொல்லுகிறார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இன்றைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவ பிள்ளையை எச்சரிப்பாக இருப்போம், நாம் செருக வேண்டும், அவர் பெருக வேண்டும். அடுத்து கவனிங்க, அவருடைய செய்தியை பாருங்களேன், கிறிஸ்துவனுடைய செய்தியை பிரதிபலித்தது என்ன பார்க்கிறோம் பாருங்க. லூக்கா 3:11 அவனிடத்துல வந்து கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா நாங்க என்ன செய்யணும்? யோவானுக்கு என்ன கிடையாதுன்னா, வீடு கிடையாது. ஞாபகத்தில் வைங்க, வீடு கிடையாது. யோவானோட இருக்கிறாங்க சீஷர்கள், அவங்களுக்கு பொங்கி போடுறதுக்கு ஆள்கள் கிடையாது, சாப்பாடு கிடையாது. இப்ப ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, ஐயா நாங்க என்ன செய்யணும், ஐயா என்ன செய்யணும்? இவருக்கு என்ன கிடையாது, வீடு கிடையாது. இன்னைக்குன்னா நம்ம ஒரு ரெசிப்ட் புக் கொடுத்துட்டு எனக்கு ஒரு வீடு கட்டிருங்கன்னு சொல்லிடுவோம் ஐயா, ஈஸியா. என்ன கேவலமான கிறிஸ்தவம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யோவான் ஸ்நானன் என்ன சொல்றா தெரியுமா, தனக்கு உடுத்து வைக்க உடை இல்லை, தான் சரியாக வாழ்வதற்கு வீடு இல்லை, தன்னுடைய சீஷர்களோடு புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை. அவர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்னையா செய்யணும், ரெண்டு துணி உனக்கு இருக்குமே, ஆனால் இல்லாதவனுக்கு ஒண்ண கொடு, சாப்பாடையும் பகிர்ந்து கொடு. இதுதான் ஜீசஸ்னுடைய டீச்சிங். சுவாமி அதைத்தான் சொன்னாங்க, அதைத்தான் சொன்னான். அப்புறம் கவனிங்க, உனக்கு கட்டளை இட்டுக்கிறதுக்கு அதிகமா எதையுமே என்ன செய்யாத, வாங்காத, உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்க. நான் வந்து பாஸ்டர் இருக்கிறதுனால நான் பாஸ்டர்ஸை பத்தி பேசுவேன், அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. காரணம் என்னன்னா, பாஸ்டர்ஸ் என்னுடைய சகோதரர்கள், போதகர்கள் என்னுடைய சகோதரர்கள் அவங்க. அதனால அவங்களை பத்தி நான் பேசும்போது ஆண்டவர் என்னையும் மன்னிக்கணும், ஆண்டவர் நிச்சயமாக இந்த செய்தியை யாராவது கேட்கும் போது அவங்களும் அஃபெண்ட் ஆகக்கூடாது. ஆனா நான் பாஸ்டர் பத்தி பேசணும், நீங்க பேச முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் பாஸ்டர்ஸ் நல்லவங்க, அப்படிதான் பேசணும். புரியுது தானே? புரியுதா? இல்ல புரியல. நீங்க பாஸ்டர்ஸ் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. காரணம் என்னன்னா, நான் யாரு, பாஸ்டர் இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். ஒரு போலீஸ்காரன், ஒரு போலீஸ்காரர் அவருக்கு நெய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க, பேட்டா கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, டிஏ கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. 25,000 ரூபாய் கிட்ட வருதுன்னு வச்சுடுங்களேன். அடுத்த நாள் அவர் போய் ரோட்ல நிக்கிறாரு, ஒருத்தன் பைக்ல வரான், பைக்ல வரவன் நிறுத்துறாரு, நிறுத்தி அவன் வந்து 10 ரூபா கொடுக்குறான்னு வச்சுடுங்க. அவன் வந்து 10 ரூபா கொடுக்குறான், அதுல இருந்து தப்பிந்து போகுது. அத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவர் அதை நைசா வாங்கி பாக்கெட்ல போடுறாரு, அத என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா சொல்லுவீங்க, பாஸ்டர்ஸ் சம்பளம் கொடுக்குறாங்க, பாஸ்டர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, உங்க வீட்டுக்கு வரோம், வரும்போது நீங்க தரத பாக்கெட்ல போடுறோம், அது என்னது? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதாவது இது நீங்க பேசணும் கண்டிப்பா. ஒரு அரசு மருத்துவர் இருக்கிறார், அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, சம்பளம் கொடுக்கறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இந்த நல்ல மருந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு காசு கொடுத்தா என்ன செய்வாங்க? நல்ல மருந்து தருவாங்க. அந்த கொடுக்கிற காசுடைய பேர் என்ன? பாருங்க, இதுதான் இந்த மாய்மாலமான சந்ததினு சொன்னார் இல்லையா ஆண்டவர். இதுதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாம் போற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, அப்படித்தானே? ஏன்னா இவன் ஏற்கனவே எங்க தான் போறான்? நாசத்து தான் போறான். நம்மையும் கூட்டிட்டு போக பாக்குறான், அப்படித்தானே வரீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஐயா சம்பளம் சொல்லிட்டு வாங்கின பிறகு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க யார் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க கொண்டு கொடுக்க வேண்டிய பாக்கல போடக்கூடாது ஐயா. அதான் யோவான் நான் பிரசங்கிட்டான். என்ன சொன்ன தெரியுமா? உங்களுக்கு சம்பளம் போதுன்ட்டு இருங்க. இன்னைக்கு பாஸ்டர்ஸுக்கு 1000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் அவன் வாழணும் ஐயா. 2000 ரூபாய் சம்பளம், 2000 ரூபாய் அவன் வாழணும் ஐயா. அவன் யார நம்பி வந்திருக்கிறான்? தேவனை நம்பி வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வாங்குவது காணிக்கை என்கிறீர்களே, ஏன் ஒரு அரசு அதிகாரி வாங்குவதை இன்னைக்கு நீங்க கும்பலம்ன்றீங்க? யார் இன்னைக்கு லஞ்சம் என்று சொல்லுகிறீர்கள்? ஐயா இன்னைக்கு நாங்க தவறு பண்ணுவது உங்களால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? நீங்க தான் அதை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. நீங்க தான் கற்றுக் கொடுக்கிறீங்க. யோவான் சொன்னா சொன்னாரு, உங்க சம்பளத்துக்கு மேல என்ன செய்யாதுங்க, எதையும் வாங்காதுங்க, எதிலும் ஆசைப்படாதீர்கள் என்ற ஒரு பிரசங்கம் பண்ணல. இது கிறிஸ்துவன் செய்தி ஐயா. அதை அவன் பிரதிபலித்து சொன்னான். அடுத்து கவனிங்க, அவனுடைய முடிவை பாருங்களேன். ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவு. அவனுடைய தலை வெட்டப்பட்டு அவனுடைய நண்பன் மூலமாக. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புளிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த அதிகாரி வந்து யோவான்ஸ்னானுடைய நண்பன். அவன் நண்பன், ஆனால் அவனுடைய மனைவியின் நிமித்தமாக அவனால் எதையும் செய்ய முடியாமல் தன்னுடைய தலை வெட்டப்பட்டு யோவான்ஸ்னானுடைய முடிவு காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முன் தூதனுடைய தோற்றம் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான்ஸ்னானுடைய செய்தியை கேட்டு அவரை பின்பற்றினவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இன்று வரையிலும் அத்தனை பேர் ஒருவனுக்கும் கிடையாது. விளங்குதா? இன்னைக்கு உலகம் முழுசும் போறாங்க, ஆனாலும் யூதய தேசத்தார் முழுவதும், எருசலேம் நகரத்தார் அவனைவரும், யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ளவர்கள் யாவரும் அவனிடத்திலே வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரன். இந்த ஆக்கிரம் என்ன தெரியுங்களா? ஞாபகத்தில் வைங்க, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதுதாங்க அன்னைக்குள்ள ஒரு ஏழையிலும் ஏழை புசிக்கின்ற ஆகாரம். ஏழையிலும் ஏழை புசிக்கின்ற ஒரு ஆகாரம். அந்த உடைய பாருங்களேன், ஒட்டக மயிருடை, ஒரு ஏழை பிச்சைக்காரன் உடுத்துகின்ற ஒரு உடை. தேவனுடைய முன்தூதன், ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போன்று பெரியவர்கள் யாரும் இல்லை. அவன் உடுத்த உடை ஒட்டக மயிருடை என்று சொல்வது எ பக்கர்ஸ் ட்ரெஸ், ஒரு ஒரு பிச்சைக்காரன் போடுகிற ஒரு ஒரு உடையை அவர் போட்டுக்கொண்டிருந்தார். தங்கின இடம் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க தங்கியிருந்தார் என்றால் வனாந்தரங்களிலே தங்கியிருந்தார். அவருடைய தோற்றம் எளிய தோற்றம், ஆனால் அவரிடத்தில் இருந்த ஆவியோ எலியாவன் ஆவி, எலியாவன் ஆவி. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து கவனிங்களேன், நீங்களும் நானும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம் கொஞ்சம் யோசிப்போம் பாருங்க. சங்கீதம் 139 13 16 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் கற்பத்தில் என்னை கர்த்தர் காப்பாற்று. இன்னைக்கு வந்து எத்தனையோ பிள்ளைகள் பிறப்பதற்கு முடியாமல் போகின்றார்கள், ஆனால் கர்த்தர் உங்களை மன்னையும் காப்பாற்றின. பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு என்னுடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ், இதை மறந்து போகாதுங்க. 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய அவயவங்கள் உருவேற்படும் காலங்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எவ்வளவு அருமையா என்ன உண்டாக்கியிருக்கிற பாருங்க. யோபு 33:4 யோபு சொல்லுவார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். பிரசங்கி 7:29 ஞானி சொல்லுவார், என்னை ஆண்டவர் உண்டாக்கின போது செம்மையானவனாக உண்டாக்கினார், பாவம் இல்லாமல் என்னை செம்மையானவனாக உண்டாக்கினார், என்னிடத்தில் உபாய தந்திரங்கள் இல்லாமல் இல்லாதவனாக உண்டாக்கினார், என்னிடத்துல தந்திர ஆலோசனைகள் இல்லாதவனாக உண்டாக்கினார், செம்மையாக தேவன் என்னை உண்டாக்கினார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, பலம் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவி. எலியாவின் ஆவி எலியாவின் யோவான் ஸ்நானத்தில் இருந்தது, என்னிடத்தில் இருப்பதோ தேவனுடைய ஆவி. எவ்வளவு விசேஷமானவன் பாருங்க. ஏசாயா 43:7 ஏசாய் சொல்லுவார், எதற்காக நான் உருவாக்கப்பட்டேனாம், அவருடைய மகிமைக்கென்று உருவாக்கப்பட்டேனாம். 1 சாமுவேல் 12:24 வேதவசனம் சொல்லுகிறது, அவரை சேவிப்பதற்கு என்னை உருவாக்கினாராம். 1 கொரிந்தியர் 10:31 பவுல் சொல்லுகிறார், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நான் செய்ய வேண்டுமாம். பிரசங்கி 12:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பயந்து நாம் வாழ்வதற்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கியிருக்கிறார். விசேஷமாக உருவாக்கியிருக்கிறார், அற்புதமாக உருவாக்கியிருக்கிறார், அவருடைய ஆவியினால் உருவாக்கியிருக்கிறார். விசேஷமாக நம்மை அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா எல்லாருமே சொல்லுவீங்க, நாம் யாருடைய சாயலில் உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா எல்லாரும் சொல்லுவீங்க, தேவனுடைய சாயல் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஆதியாகமம் 5 எடுத்து வாசிங்க. ஆதாமின் பிள்ளை யாருடைய சாயலில் உருவாக்கப்பட்டான்? மனுஷ சாயல், ஆதாமின் சாயலிலே உருவாக்கப்பட்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய சாயல் என்ன சாயல்? தேவ சாயல். எந்த சாயல் எடுத்த? மனுஷ சாயல் ஆனார். ஞாபகத்தில் வைத்து விழுங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தி சொல்லுவாங்க, நம்ம யாரு யார் சாயல் உருவாக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய சாயல். உங்களிடத்தில் இருப்பது தேவ சாயல் என்று சொல்லுவாங்க. சாரால் நவரோஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ ஒரு ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, அவங்க இறந்து போனாங்க. அவங்க ஒரு பாட்டு எழுதினாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எழுதினாங்க, ரொம்ப பழைய பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுன்னு சொன்ன, தேவ சாயலாக. அப்படின்னா இப்ப எந்த சாயல்? யாராவது ஒத்துக்கொள்ளுவீங்களா? யாராவது ஒத்துக்கொள்ளுவீங்களா? இப்ப நான் திருப்பி கேட்கிறவங்கள்ட்ட, நம்ம எந்த சாயல் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? உண்மையா? தேவ சாயல் என்றுதான் சொல்லுவோம் பாருங்க. ஆனா அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால, நான் பிறப்பதற்கு முன்னால் எழுதியிருக்கலாம். அவங்க இன்னைக்கு கிடையாது. அவங்க ஒரு பாடல் எழுதினாங்க, அதுல எழுதுவாங்க என்னன்னு சொன்னா, தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் உலகத்தில் சிருஷ்டித்திருப்பதன் நோக்கம் என்னவென்றால், நாம் யாருடைய சாயலாக மாற வேண்டும்? தேவ சாயலாக மாறி நாம் அவரோடு கூட காணப்பட உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திட்டத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதீர்கள். உலகம் வா வா என்று சொல்லுகிறது, ஆனால் நீங்களோ தேவ ஆவியை உடையவர்கள், நீங்கள் பாவம் என்னதென்று அறிந்திருக்கிறவர்கள், நீதி என்னதென்று தெரிந்திருக்கிறவர்கள். இந்த பாதையிலே செல்லுவோம், தேவனுடைய மகிமையை ஒரு நாளிலே நாம் நிச்சயமாக காண்போம். அவர்கள் அதுல சொல்லுவாங்க, அந்த நாள் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் அலைந்தே, நம் விண்ணவ சாயல் அடைவேன். கடைசி கவியில சொல்லுவாங்க, உன்னத சியோன் மலை மேல் என்ன தருமே இயேசுவுடன் ஜப வீட்டிலே மகிழ்ந்து நான் ஜீவிப்பேனே நீடுழியாய். ஜபிப். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை ஒரு முன்தூதனாக நீங்க நியமித்தீங்க சுவாமி, தன் பணியை செய்து முடித்தான் ஐயா. நாங்களும் இன்று உடைய வருகைக்கு முன் தூதர்களாக நீரங்களை வைத்திருக்கிறீர் ஐயா, வழியை ஆயத்தப்படுத்த அனுப்பியிருக்கிறீர் ஐயா, நம்பி அனுப்பியிருக்கிறீங்கப்பா. காலந்துகளை எங்களுக்கு தந்த போது எங்களை நம்பி அனுப்புனீங்கப்பா, எங்களுக்கு கிருப வரங்களை கொடுத்த போது நம்பி எங்களை அனுப்பியிருக்கீங்க சுவாமி. நாங்கள் உலகத்தை சார்ந்து மனிதர்களை திருப்திப்படுத்தி முகதாட்சியத்தோடு வாழ்ந்து விடாதபடி, தேவனுக்காக தேவனுடைய கிரியைகளை மட்டுமே, தேவனுடைய வார்த்தையை மட்டுமே, உண்மை இது பொய் இது என்பதை வரையறுத்து பேச எங்களுக்கு பலன் தாங்க தகப்பனே. எந்த ஒரு மனிதரையும் திருப்திப்படுத்தாதபடி பரிசேயர் சதுசேயரை பார்த்த போது விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி மனம் திரும்புதலின் செய்தி சொன்னாரே யோவான் அப்போஸ்தலன். ஆண்டவரே எங்களுக்கு அந்த சிலாக்கியத்தை தாங்க தகப்பனே. மனிதனை திருப்திப்படுத்த அல்ல, மனிதனுக்காக வாழ்வது அல்ல, கிறிஸ்துவுக்காக இறுதி மட்டும் நிலைத்திருந்து விண்ணவர் சாயலை நாங்கள் அடைய ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருவீராக. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களில் நாங்கள் அந்த செய்தியை மனதிலே கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். குறைகள் குற்றங்களை மன்னியுங்க. இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.